வணக்கம் நேயர்களே, இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி. நமது பண்பலையில் வாரம் தோறும் திங்கட்கிழமை திருமந்திரத்தில் அறிவியல் என்ற சிறப்பு நிகழ்ச்சியை நம்ம எல்லாருமே தொடர்ந்து மகிழ்ச்சியா கேட்டுட்ருக்கோம். அந்த வகையில் இன்று மதுரை சரஸ்வதி நாராயணன் கல்லூரியின் வேதியியல் துறை இணை பேராசிரியர் டாக்டர் இரா தனலட்சுமி அவர்கள் பகுதி 10 தாங்க இணைந்திருக்கிறாங்க. வாங்க நேர்களே, இப்ப நம்ம நிகழ்ச்சிக்குள்ள போகலாம்.
வணக்கம். தொடர்ந்து நாம் திருமந்திரத்திலே அறிவியல் என்ற தலைப்பிலே பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த திருமந்திரத்திலே நிறைய தந்திரங்கள், அதாவது முதலாம் தந்திரம், இரண்டாம் தந்திரம் என தொடங்கி இதிலே 9 தந்திரங்கள் உள்ளது என்பதையும் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம். இந்த 9 தந்திரங்களிலே ஒவ்வொரு தந்திரமும் நிறைய அறிவியலோடு தொடர்புடைய செய்திகளை சொல்லிக்கொண்டே இருக்கின்றது. இந்த அறிவியலோடு தொடர்புடையவற்றை கணிதம், இயற்பியல், வேதியியல், அது மட்டுமன்றி பயாலஜி என்று சொல்லக்கூடிய உயிரியல், உயிர் எப்படி உருவாகின்றது, உயிரினுடைய சாராம்சம் என்னவென்று எல்லாமே தெளிவாகவும் விவரமாகவும் ஒவ்வொன்றாக பார்த்தோம். இன்றைய பதிவிலே நாம் என்ன பார்க்க போகிறோம் என்றால், 4 தந்திரத்திலே நிறைய சக்கரம் பற்றி கூறியிருக்கின்றார். அது என்ன சக்கரம் என்பதை பார்க்க போகிறோம். இதிலே 1267 பாடல். இந்த பாடலிலே வைரவ சக்கரம், அதாவது வைரவ சக்கரம் என்பது தலைப்பு. அந்த வைரவ சக்கரத்துக்குள் நிறைய பாடல்கள் இருக்கின்றன. ஏரொளி சக்கரம் என்றும் கூறுவார்கள், அது அடுத்த தலைப்பு. இந்த ஏரொளி சக்கரத்திலே வல்லமையான சக்கரம் எது, சக்கரத்துடைய அமைப்பு எப்படியெல்லாம் இருக்கும், நட்சத்திரங்களுடைய கணக்கு, இவற்றையெல்லாம் திருமூலர் வரிசையாக அடுக்கிக் கொண்டே செல்கிறார். நாம் இன்று பார்ப்பது என்னவென்றால் பருவ காலங்கள். திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலே பருவ காலங்களை பற்றியும் எதையும் விட்டு வைக்காமல் அழகாக நிறைய பாடல்களை அறிவியலோடு தொடர்புபடுத்தி கூறியிருக்கின்றார். இந்த பருவ காலங்கள் என்ற பாடலிலே பாடலை பார்ப்போம். ஆவின மாணவை 360, ஆவின மைப்பைந்தும் 6, ஆவின 12 ஆயிரும், ஆவினம் அக்கதிரோன் வர வந்ததே. ஆவினன் என்றால் அவ்வினம், அதாவது என்ன கூறுவார்கள், அங்கனம் என்று கூறுவோம் அல்லவா தமிழிலே, அதைதான் கூறியிருக்கின்றார். இந்த பாடலிலே பார்த்தோம் ஆனால் நிறைய ஆன்மீக தகவல்கள் மட்டும் அல்லாது பாடலினுடைய விளக்கங்களும் அறிவியலோடு தொடர்புடையதே இருக்கின்றது. பாடலினுடைய விளக்கம் என்னவென்றால், முக்காலத்தையும் தமக்குள்ளே அறிகின்ற நிலையை அடைந்த சாதகர்கள், அதாவது முனிவர்கள், சித்தர்கள் என்றெல்லாம் கூறுவோம் அல்லவா, அந்த சாதகர்கள் அனைவரின் இனமான, அதாவது அந்த குழுக்கள் இருப்பவை சூரியனை முதலாக கொண்டு வருகின்ற 360 நாட்கள் கொண்ட தமிழ் வருடமாகவும், அது என்ன 360 நாட்கள், நாம் 365 நாட்கள் என்றுதான் தெரியும், அது என்ன 360 நாட்கள், அதனுடைய கணக்கு என்னவென்று பார்ப்போம். இது அதாவது சூரியனை பிரதானமாக வைத்து காலங்கள் கணிக்கப்படுகிறது. நம்முடைய இந்தியாவிலே 6 பருவ காலங்கள் சொல்லப்படுகிறது, இந்தியன் 6 சீசன்ஸ் என்றும் கூறுவார்கள். தமிழிலே வசந்தம், அதாவது ஸ்பிரிங், அடுத்தபடியாக கோடை கிரீஷ்மம் என்று கூறுவார்கள், சம்மர், வர்ஷம் ரெய்னி சீசன், சரத் அப்படி என்றால் ஆட்டம், ஹேமந்தம் ப்ரீ விண்டர் சீசன், சிசிரம் விண்டர் சீசன், இதெல்லாம் தமிழ் பெயர். இன்னும் இதை நம் தெளிவாக உள்ளே உள்ளோர்ந்து சென்றோம் ஆனால் 360 நாட்கள் எவ்வாறு கணக்கிடப்படுகிறது? சூரிய ஆண்டினுடைய கால அளவு. சூரியன் புவியை ஒரு முறை சுற்றுவதற்கு நேரம் சுமார் 365 நாட்கள் எடுத்துக்கொள்கிறது. ஆனால் இதை முழுமையாக 365 நாட்களாக கணக்கிட முடியாது. காரணம், பூமியினுடைய சுழற்சி நேரம் சற்று குறையளவு வித்தியாசமாகவே இருக்கிறது என்பது அறிவியலாளர்களுடைய கருத்து. இதிலே லீப் இயர் என்று கூடுவார்கள். அது என்ன லீப் இயர் என்றால், ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கும் ஒரு முறை அந்த பிப்ரவரியிலே வரக்கூடிய, பிப்ரவரி மாதத்திலே வரக்கூடிய அந்த ஒரு நாள் அதிக குறைவு நேரத்தை லீப் இயர் என்று கூறுவார்கள். ஒவ்வொரு 4 ஆண்டுகளுக்கு ஒரு முறை சூரியன் ஆண்டின் சராசரி கணக்கை பொருத்தமாய் வைத்திருக்க ஒரு நாள் சேர்க்கப்படுகிறது. அதனால் ஒவ்வொரு ஆண்டும் சுமார் 365.25 நாட்களாக மாறுகிறது. கணக்கிட்டு பார்த்தோமானால் 12 மாதம், 4 வருஷத்திற்கு எவ்வளவு மாதம் பார்த்தோமானால் கணக்கு வந்து சரியாகவே வரும். இதிலே பருவ காலங்கள் மற்றும் சூரியனுடைய நெறிகளை வைத்தே பருவ காலங்கள் இருக்கின்றன என்று கூறுகிறார்கள். சூரியன் புவியை கடைந்து செல்லும் பாதை, அதாவது சூரிய நெறி என்று கூறலாம், பூமியில் பருவ காலங்களை உருவாக்குகின்றது. 360 நாட்களும் சுற்றி கொண்டே வரும்போது நிறைய பருவங்கள் உருவாகின்றன. அவை பார்த்தோம், 6 பருவ காலங்களாக. சூரியன் புவியினுடைய இயற்கை மற்றும் சமசீரான நிலைமைகளால் தான் நமக்கு பருவங்கள் உருவாகின்றன. இவை 2 கோள்களுக்கும் இடையே உள்ள ஈர்க்கை, ஈர்ப்பு மற்றும் சமசீர் இவையால் தான் பருவங்கள் உருவாகின்றது என்பது அறிவியலாளர்களுடைய கருத்து. நம் பருவ காலங்களிலே கால அளவுகளும் இருக்கின்றன. சரியான சூரிய ஆண்டின் அடிப்படையில் ஆண்டின் 4 முக்கிய பருவங்கள் உள்ளன. முக்கியமான பருவ காலங்கள் நமக்கு 4 என்றே நாம் பிரதானமாக வைத்துக் கொள்வோம். கோடைக்காலம், மழைக்காலம் மற்றும் குளிர். இவை ஒவ்வொன்றும் சூரியன் புவியை எந்த கோணத்தில் காண்பதாகும் என்பதிலிருந்து பிறக்கின்றது. எந்த கோணத்தில் இருக்கிறது, எந்த டிகிரி என்று கூறுவோம் அல்லவா, அதை வைத்தும் கூறுவார்கள். ஆக இந்த பாடலினுடைய அர்த்தத்தை பார்த்தோமானால், அந்த 360 நாட்களுக்கு நிறைய கணக்குகள் கூறியிருக்கின்றார். இதனை தமிழ் பருவங்கள் என்று கூறுகிறோம். தமிழிலே கார்காலம், இது தமிழ் மாதமான ஆவணி புரட்டாசியை உள்ளடக்கியது. அடுத்தபடியாக குளிர்காலம், இது தமிழ் மாதமான ஐப்பசி கார்த்திகையை உள்ளடக்கியது. அடுத்தபடியாக முன்பனி காலம் என்று கூறுகிறோம் அல்லவா, அது தமிழ் மாதமான மார்கழி தையை உள்ளடக்கியது. உத்தராயண புண்ணிய காலம், தட்சிணாயன புண்ணிய காலம் என்று கூறுவார்கள். உத்தராயண புண்ணிய காலம் என்றால், உத்தரம் என்றால் வடக்கே சூரியன், தட்சிணாயனம் என்றால் தெற்கு. இதை வைத்துமே காலங்களை பிரிப்பார்கள். சில நேரம் முன்பனி காலம் தமிழ் மாதமான மார்கழி தையை உள்ளடக்கியது. பின்பனி காலம், இது தமிழ் மாதமான மாசி பங்குனியை உள்ளடக்கியது. அடுத்தபடியாக இளவேனில் காலம், இது தமிழ் மாதமான சித்திரை வைகாசியை உள்ளடக்கியது. முதுவேனில் காலம், இது தமிழ் மாதமான ஆனி ஆடியை உள்ளடக்கியது. இப்படித்தான் தமிழ் பருவங்கள் பிரிக்கப்படுகின்றது. நாம் கூறுவோம் அல்லவா, அந்த தட்சிணாயன புண்ணிய காலம் சில நல்ல காரியங்கள், அந்த கல்யாணம், காதுகுத்து மற்றும் பல்வேறு வகையான நல்ல காரியங்களை அந்த காலகட்டத்தில், எந்த தட்சிணாயன புண்ணிய காலத்தில் செய்வது நல்லதா இல்லது உத்தராயண புண்ணிய காலத்தில் செய்வது நல்லதா என்பதும் நிறைய கேள்விகள் மக்களிடையே எழுந்து கொண்டே வருகிறது. சாதாரணமாக தை முதல், தை பிறந்தால் வழி பிறக்கும் என்று கூறுவார்கள். அந்த தை மாதத்திலே தட்சிணாயன புண்ணிய காலமா உத்தராயண புண்ணிய காலமா என்று பார்த்தால், அது உத்தராயண புண்ணிய காலத்தினுடைய ஆரம்பம். அந்த உத்தராயண புண்ணிய காலம் அது தொடர்ந்து 6 மாதம், தை, மாசி, பங்குனி, சித்திரை, வைகாசி, ஆனி, ஆடி கூட எடுத்துக்கொள்ளலாம், ஆவணியும் கூட சற்று வரும், அதிலே சேரும். அதிலே நிறைய நல்ல காரியங்கள் செய்வார்கள் நம் முன்னோர்கள். இந்த காலகட்டங்களை வைத்தே நல்ல காரியங்கள் செய்வதை பிரதானமாக வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆக இந்த 360 நாட்களுக்குரிய கணக்கை பார்த்தோம். 365 இதிலே தமிழ் வருடங்களாகவும், அதற்குள் அதாவது ஆவின 15,000 என்று கூறியிருக்கின்றார். இந்த பாடலுடைய 2வது அடி, அதற்குள் சந்திரனை முதலாக கொண்டு வருகின்ற வளர்பிறை மற்றும் தேய்பிறை ஆகிய 15 நாட்கள், கிருஷ்ணபக்ஷம், சுக்லபக்ஷம் என்று கூறுவார்கள். 15 நாட்கள் வளர்பிறை, தேய்பிறை, பௌர்ணமி, அமாவாசை என்றெல்லாம் கூறுவார்கள். இதை தான் இங்கே கூறுகின்றோம். அந்த 15 நாட்கள் அதற்குள் இருக்கின்ற ஆவினம 12 மாதங்கள். நமக்கெல்லாம் தெரியும் 12 மாதங்கள், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், ஏப்ரல், மே, ஜூன், ஜூலை, ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர். இந்த 12 மாதங்களும் 6 விதமான பருவங்களும், அதாவது கார்காலம், குளிர்காலம், முன்பனிக்காலம், பின்வேனிக்காலம், இளவேனில் காலம், முதுவேனிக்காலம், இதையெல்லாம் கூறுவார்கள். இவையெல்லாம் இந்த 6 காலங்கள், 12 மாதங்கள், 15 சந்திரனில் இருக்கக்கூடிய தேய்பிறை வளர்பிறை, இந்த 360 நாட்கள், இவை எல்லாம் எப்படி என்றால் அந்த 6 விதமான பருவங்களாகவும் சாதகருக்குள்ளே இருந்து வெளிப்படுகின்ற ஏருளி சக்கரமாகவே ஒன்றோடு ஒன்று இணைந்து வெளிப்படுகின்றது. அது என்னது? அது சாதகருக்குள்ளே வெளிப்படுகின்ற ஏருளி சக்கரம். இந்த நாட்களிலே இவையெல்லாம் சூரியன் தோன்றி வர தோன்றியது ஆகும். இவை அனைத்துமே இந்த காலங்களாக இருக்கட்டும், மாதங்களாக இருக்கட்டும், இவை எல்லாம் ஏருளி சக்கரம். ஏருளி சக்கரம் என்றால் சூரியனுடைய காலம் என்றே கூறுவார்கள். காலத்தினுடைய ஏருளி சக்கரம் என்றால் இது 3 விதமான காலங்களும், முதுகெலும்பின் அடிப்படையில் மூலாதார சக்கரம் என்று கூறுவோம் அல்லவா, முதல் சக்கரம் அமைந்துள்ளது ஏருளி சக்கரம். இவைதான் ஏருளி சக்கரத்திலே இருந்து தோன்றுகின்றன. ஆக சூரியனை வைத்து தான் அனைத்துமே என்று இந்த பாடலை அழகாக கூறியிருக்கின்றார். அது மட்டுமல்ல, இந்த பாடலுடைய விளக்கம் காலத்தினுடைய 3 அம்சங்கள், ராசி, நாள், நாளிகை, மாதம், இதெல்லாம் எவ்வாறு என்பதை அடுத்தடுத்த பாடல்களிலுமே கூறியிருக்கின்றார். இதிலே நாம் அந்த வசந்த காலம், கோடை காலம், மழைக்காலம், குளிர்காலம் என்ற பிரதானமான காலங்களை பார்த்தோம். சுமார் 3 மாதங்கள், பொதுவாக மார்ச் முதல் மே மாதம் வரையிலான காலங்களை வசந்த காலம் என்று கூறுகிறோம். இந்த காலத்திலே இயற்கை புதிதாக மலர்ந்து விடுகிறது. இதை வசந்த காலம் என்றால் இந்த மரத்திலே இருக்கக்கூடிய எல்லா இலைகளும் விழுந்து அழகாக சிறுதுளி என அந்த சின்ன சின்ன தளிர் விட ஆரம்பிக்கும். சூடான வெப்பநிலைக்கு பின் சமநிலையாக இருக்கும் காலம் இது. அடுத்தபடியாக கோடை காலம், 3 மாதங்கள், அதாவது ஜூன் முதல் ஆகஸ்ட் வரை. மழைக்காலம் ஜூலை, செப்டம்பர் எல்லாம், ஜூலை முதல் செப்டம்பர் வரை. குளிர்காலம் நமக்கு தெரியும், டிசம்பர் முதல் பிப்ரவரி வரை. இப்படியெல்லாம் இந்த மாதங்களை நாம் வெளிப்படையாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த 4 அடியிலே அவர் எவ்வளவு அழகாக 360 நாட்கள் உருவாவதற்கு காரணம் என்னவென்றும், 15 நாட்களுக்கு ஒரு முறை சந்திரன் தேய்கிறது வளர்கிறது என்ற அருமையான கருத்தினையும், 12 மாதங்கள் எவ்வாறு உருவான என்பதை பற்றியும் அழகாக கூறியிருக்கின்றார். ஆக அடுத்தபடியாக நாம் பார்க்கக்கூடிய பாடல் ராசிகள், நட்சத்திரங்கள். இதே ராசிகளுக்குரிய பாடலை பார்ப்போம். வந்திடும் ஆகாசம் 6 நாழிகை, வந்திடும் அக்கரம் 30 ராசியும், வந்திடு நாளது 360ம், வந்திடு ஆண்டு பகுத்துறை அவ்வியே. அதாவது வானில் தோன்றும் சூரிய சந்திர நட்சத்திர அமைப்புகளை கொண்டது. வானம் என்பது மர ஆகாசம் என்று கூறுவார்கள். இந்த ஆகாசத்திலே நிறைய நட்சத்திரங்கள் இருக்கின்றன. இந்த நட்சத்திரத்தை 5 பூத தவம் என்று வேதாத்திரி மகரிஷி அழகாக கூறியிருப்பார். 5 பூத தவம், துரியாதித தவம், 9 மைய தவம். இவை தவத்திலே சூரியன், சந்திரன், மர ஆகாசம் இவையெல்லாம் சென்று திரும்ப மர ஆகாசம், சந்திரன், சூரியன், அப்போது சமநிலைக்கு வருவோம். இது போன்ற ஞானிகள் நிறைய கருத்துக்களை முன்வைத்திருந்தாலும், அந்த ஞானிகள் தன்னுடைய கருத்துக்களை முன்வைப்பதற்கு ஆணித்தனமாகவும் ஆணிவேராகவும் இருப்பது திருமந்திரத்தினுடைய, திருமூலரனுடைய திருமந்திரமே. அழகாக கூறியிருக்கின்றார் எப்படி நாழிகைகள் கணக்கிடப்படுகிறது. இப்போதெல்லாம் டூல் சென்று வந்து விட்டது. எந்த காலங்களும் பிள்ளைகளாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் ஏஐ டூல், சாட் ஜிபிடி, ஜெமினி ஐ, டீப்சீக், இந்த மாதிரி நிறைய கோபைலட், இதை போன்று நிறைய ஆப் என்று சொல்வார்கள் வந்துவிட்டது. அதிலே போட்டு எல்லாம் கிடைத்துவிடும். ஆனால் திருமந்திரத்தினுடைய திருமூலரை யோசிச்சு பாருங்கள். திருமூலர் அந்த ஏஐ டூல்ஸ் சொல்றோம் இல்லையா, ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ட் என்று கூறுகிறோம் அல்லவா, அதை தாண்டிய நாலேஜ், அதை தாண்டிய அறிவு மிக்கவர். ஆர்டிபிஷியல் நாலேஜ் என்றால் செயற்கை நுண்ணறிவு என்று தமிழிலே அர்த்தம். அவர் இயற்கையாகவே நாலேஜை, மீன்ஸ் இயற்கையாகவே பெற்றிருக்கின்றார். எவ்வாறு அழைப்பது அவரை என்பதே பெரும் மாயையாகவே உள்ளது. இப்பொழுது வந்திடு, அதாவது ஏரொளி சக்கரமே ஆகாயத்தில் இருக்கக்கூடிய சூரிய சந்திர நட்சத்திர அமைப்புகளின் வழியாக வருகின்ற பகலில் இருக்கின்ற 30 நாழிகைகளும் இரவில் இருக்கின்ற 30 நாழிகைகளும் சேர்ந்து மொத்தம் 60 நாழிகைகள் இருக்கின்றன. அது என்ன 60 நாழிகை? அந்த கணக்கை பார்ப்போம். ஒரு நாழிகை என்றால் 24 நிமிடம், 60 நாழிகை என்றால் ஒரு நாள், 30 நாள் ஒரு மாதம், 12 மாதம் ஒரு வருடம், ஒரு வருடம் 360 நாள். அப்போ இந்த பாடல் முன்பே சொல்லப்பட்ட 360 நாட்களுக்குடைய தொடர்புடைய பாடல். இதைதான் இங்கேவும் கூறியிருக்கின்றார். சூரிய சந்திர நட்சத்திர அமைப்புகளின் வழியாக வருகின்ற பகலிலே இருக்கின்ற 30 நாழிகை, ஒரு நாழிகைக்கு 24 நிமிடம் என்றால் 30 நாழிகைக்கு எவ்வளவு என்று பார்த்துக்கொள்வோம். பகலிலே 60 நாழிகை, இரவிலே 30 நாழிகை, மொத்தம் 60 நாழிகை. 60 நாழிகை என்பது ஒரு நாள் அல்லவா? அப்போ இவை சேர்ந்து 60 நாழிகை சேர்ந்து ஒரு நாளாகின்றது. இது ஆஸ்ட்ராலஜி என்று கூறுவோம். ஆஸ்ட்ராலஜி என்றால் பிசிக்ஸ், இயற்பியலிலே ஆஸ்ட்ரோ பிசிக்ஸ் என்று கூறுவார்கள். அப்போது 12 மாதம் என்பது ஒரு வருடமாக இருந்தாலும் அந்த 12 மாதமும் 12 ராசிகளுக்கு சொல்லப்படுகிறது. அடுத்தபடியாக மொத்தம் 360 நாட்கள் சேர்ந்து ஒரு தமிழ் வருடமாகவே இருக்கின்றது. இப்போது அழகாக கணக்கை சொல்கிறார். அந்த 360 நாட்கள் எப்படி உருவானது என்று, 60 நாழிகை ஒரு நாள், 30 நாள் ஒரு மாதம், 12 மாதம் ஒரு வருடம், 360 நாள் ஒரு வருடம். இப்ப பாருங்கள், 360 நாட்கள் வந்துவிடும். லீப் வருடம் என்று கூறுவோம். அதில் உள்ள 4-5 நாட்கள் சேர்ந்து 365 நாட்களாகவே கருதப்படுகிறது. தமிழ் வருடத்தினுடைய கணக்கை பழங்காலந்தொட்டே கண்டுபிடித்து அழகாகவும் தெல்ல தெளிவாகவும் சிறந்த உண்மையுடனும் எந்த விதமான தட்டு தடுமாறலும் இல்லாமல் இவையே என்று ஆணித்தனமாக தன்னுடைய கருத்தை முன் வைத்தவர் திருமூலர் மட்டுமே. 30 நாட்கள் சேர்ந்து ஒரு தமிழ் வருடமாக இருக்கின்றது. இப்படி உலகத்தார்களால் சொல்லப்படுகின்ற காலத்தின் விதமான ஏரொளி சக்கரமாகவே இருக்கின்றது. இதைதான் ஏரொளி சக்கரம் என்று அழகாக கூறியிருக்கின்றார். இதில் நிறைய, இந்த பாடலிலே நிறைய விளக்கங்களும் இருக்கின்றன. இந்த பாடல் மட்டுமல்ல, இதை போன்று நிறைய அடுத்தடுத்த பாடல்களை கூறியிருக்கின்றார். சூரியன் சந்திரனுடைய நட்சத்திரத்துடைய அமைப்பு, அதிலே இருக்கக்கூடிய சூட்சம சக்கரங்கள், மனித உடலிலே இருக்கக்கூடிய சூட்சமங்கள், பரு உடல், நுண் உடல், சூட்சம உடல் என்று கூறுவோம், காரண உடல் என்று கூறுவோம், இவையெல்லாம் எப்படி மனிதனுடைய உடலுக்கும் அந்த சக்கரங்களுக்கும் தொடர்புடையது என்பதையும் திருமூலர் தன்னுடைய திருமந்திரத்திலே அழகாக நிறைய பாடல்களை முன்வைத்திருக்கின்றார். இந்த ஏரொளி சக்கரமாக விளங்கக்கூடிய மூலாதார சக்கரம், அதாவது சூரிய சக்கரம் என்று கூறுவோம் அல்லவா, அந்த சக்கரமே பிரதான சக்கரமாக விளங்குகிறது. அப்போ நினைத்து பாருங்கள், மூலாதார சக்கரம் என்றால் ஒரு மனிதன் உருவாவதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சக்கரம் மூலாதார சக்கரமே என்பதையும் முன்வைக்கின்றார். இந்த கணித கால கணிதத்தை, காலம் எவ்வாறு கணக்கிலிருந்து பிறக்கின்றது, எப்படி வேதியியல் இயற்பியலோடு தொடர்புடையது என்பதையும் அழகாக முன்னோக்கத்திலே திருமந்திரத்திலே அழகாக கூறியவர் திருமூலர் ஒருவரே ஆவார்.
நேயர்களே, இதுவரை திருமந்திரத்தின் அறிவியல் பகுதி 10 டாக்டர் இரா தனலட்சுமி அவர்கள் நமக்கு பல அருமையான தகவல்களை வழங்கியதற்கு புதுகை பண்பலை சார்பாகவும் நேயர்கள் சார்பாகவும் மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம். மேலும் இந்த நிகழ்ச்சி பற்றிய உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு அனுப்ப வேண்டிய வாட்ஸ்அப் எண்கள் 6380077950 என்ற எண்களையும், புதுகை FM91.2@gmail.com என்ற மின்னஞ்சல் முகவரியிலும் உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களுக்கு எப்ப வேண்டுமானாலும் அனுப்பலாம். மேலும் இது போன்ற பயனுள்ள பல்வேறு விதமான தகவல்களை தெரிந்து கொள்ள தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் புதுகை பண்பலை 91.2 மக்கள் வானொலி, மக்களுக்கான சமுதாய வானொலி.